இயேசுவே என் தெய்வமே, என்னை மனம் இறங்குமையா. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி அப்பா. எங்களை எல்லாரும் உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசிரியனாய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், யாத்திராகமம் 20வது அதிகாரம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் ஒன்றில இருந்து வாசிங்க. யாத்திராகமம் 20வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க.
தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன, உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களுக்கு குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-ம் 4-ம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன்.
தொடர்ந்து வாசிங்க.
என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ள
கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாதிரார். இதுல ஒரு காரியம் இருக்கிறது, நானும் நீயும் பாவம் செய்கிறது இன்னும் ஒன்று, ஆனால் அதுல தேவனுடைய நாமத்தை அமழ்த்துவது இன்னும் ஒன்று. ஒரு மனிதன் பாவம் செய்து விடலாம், ஆனால் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிற அளவுக்கு ஒரு மனிதன் பாவம் செய்வானேயா இருந்தால் தேவன் தனிப்பட்ட விதத்தில் அந்த மனிதனை விசாரிப்பார் என்பதற்கு வேதத்தில் ஏராளமான வார்த்தைகள் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆண்டவர் பல இடத்தில் சொன்னதை நாம் பார்க்கிறோம், இனி நீ பாவம் செய்யாதே, நான் உன்னை மன்னிக்கிறேன், இனி நீ பாவம் செய்யாதேப்பா, இனி நீ பாவம் செய்யாத. ஆனால் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிற அளவுக்கு நீ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, உன்னை அடிமைத்தனத்தில இருந்து மீட்ட ஆண்டவர் நான். உன்னை அடிமைத்தனத்தில் நீ பாவியாகி இருந்த பொழுது, உன்னை ஒருவனுமே மதிக்காம இருந்த பொழுது, உலகம் உன்னை தள்ளிவிட்டு இருந்த பொழுது, உன்னை சந்தித்த தேவன் நான். எனக்கு ஒப்பாக இன்னும் ஒன்றை நீ செய்யாத. எனக்கு இன்னைக்கு அளவுட்ட நேற்று நான் வாசிக்கிற பொழுது ஒரு காரியம் வந்தது, என்ன தெரியுமா? அந்த வசனத்தை பாருங்க. 4வது வசனத்திலிருந்து வாசிங்க திருப்பி.
மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம்.
உனக்கு உண்டாக்காத. உண்டாக்குறது என்பது மனுஷன் உருவாக்கியது ஒன்று, தெய்வமாக முடியாது. இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை உருவாக்கி உங்களுடைய கரத்தில் திறந்து தெய்வம் என்று சொல்லிச்சுனால் அது தெய்வமாக முடியாது. ஏன், அதை உருவாக்கியது யார்? மனிதனாக இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வருகிற பொழுது இதே சம்பவம் நடந்தது. என்ன, தேவனிடத்தில் இருந்து பதில் வர தாமதமான பொழுது ஜனங்கள் தங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்கினார்கள். தேவருடைய நாமம் தூசிக்கப்படுகிற அளவுக்கு நீ எந்த காரியத்தையும் செய்யாதே. நீ செய்தாயே ஆனால் தேவன் உன்னை தனிப்பட்ட விதத்தில் விசாரிப்பார். ஒரு மனிதன் விசாரிக்கிறது ஒன்று, ஆனால் தேவன் விசாரிக்க தொடங்கினால் ஒரு மனிதனும் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது, ஒரு மனிதனும் நிற்க முடியாது. அவன் பட்டதாதியாக இருக்கலாம், அவன் பணக்காரனாக இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு விரோதமாய் இவைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. நீ அவைகளை பாருங்க, 4வது வசனத்தை திருப்பி வாசிங்க.
நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும்.
மேலே வானத்திலையும் கீழே பூமியிலையும் அதை மிஞ்சி அதற்கு கீழே தண்ணீருக்குள்ளையும். இன்றைய உலகம் அப்படித்தான் இருக்கிறது. பாருங்க, ஒரு குரூப் வானத்தை நோக்கி பார்த்துக் கொண்டு இருக்கிறது, சூரியனின் கடவுள். இன்னும் ஒரு குரூப் மண்ணை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறதுக்கு, மண் தான் என் கடவுள். அதையும் மிஞ்சி தண்ணீரையும் தெய்வமாக்குற ஒரு காலகட்டத்தில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் இருக்கிறதோ என்பதை நாம் யாரும் தவிர்க்க முடியாது. பாருங்க, இதை அறிந்துதான் என்னவோ ஆண்டவர் காலத்துக்கு முன்பாக எழுதி வைத்திருக்கிறார். வானத்துல அங்க உனக்கு ஒன்றும் இல்ல, ஒரு குரூப் நட்சத்திரத்தை பார்த்து ஓடிக்கொண்டு இருக்கிறது, இன்னும் ஒரு குரூப் என்ன செய்து சூரியனை பார்த்து ஓடிக்கொண்டு இருக்கிறது, இன்னும் ஒரு குரூப் அந்த நதிக்கு போகணும், இந்த நதிக்கு போகணும், இந்த குளத்திற்கு போகணும்னு சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதை அறிந்துதான் காலங்களுக்கு முன்பதாக இவைகளே கிறுக்கப்பட்டு இருக்கிறது. காலங்கள், வருஷங்கள், நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளை பொய் என்று சொல்லுவேமே, ஆனால் யார் பொய்யராக இருக்க முடியும்? வேதமா அல்லாவிட்டால் நீயும் நானுமா? தொடர்ந்து வாசிங்க.
மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின்கள் தண்ணீரில் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க
வேண்டாம்.
நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம்.
அதை நீ சேவிக்காத. தொடர்ந்து வாசிங்க.
உன் தேவனாய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன்.
இப்படி செய்கிறவர்களுடைய பிள்ளைகளை மூன்றாவது நான்காவது தலைமுறை மற்றும் தேவன் விசாரிப்பார். நீங்கள் செய்கிற அநியாயங்களும் அக்கிரமங்களும் உங்களோடு போய்விடாது, உங்களோடு நிறுத்தப்பட விடாது. மூன்றாவது நாலாவது சந்ததி சரித்திரங்களை தேவன் விசாரிப்பார். ஏன் தெரியுமா? தேவனுக்கு ஒப்பாக, தேவனுக்கு ஒப்பாக, தேவனுக்கு ஒப்பாக மனுஷன் எது எதையெல்லாம் விரும்புகிறானோ அவைகளை செய்து முடிக்கிறான். ஆவியான தேவனுக்கு ரூபம் கிடையாது. பாருங்க, ரூபம் கிடையாது. இன்னைக்கு ஒரு சிலர் சொல்லலாம், அவர் தேவனை கண்டார், இவர் தேவனை கண்டார் என்று சொல்லி. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சர்வ பரிசுத்தத்தை அணிந்தவராய் இருக்கிற அந்த தேவனை முகமுகமாய் பார்ப்பதற்கு உன்னிடத்திலே பரிசுத்தம் இருக்கிறதா? நீ முகமுகமாய் பார்ப்பதற்கு உன்னிடத்திலே மனச்சாட்சியை வைத்து நீ பதில் சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? ஒருவர் சொன்னார், உலகத்திலே முதலாவது எதிரி யார் தெரியுமா? உன்னுடைய மனச்சாட்சி மாத்திரமே. உன் மனச்சாட்சி உன்னை குற்றப்படுத்துமே, ஆனால் அது குற்றமே. தேவனுக்கு விரோதமாக அல்லாவிட்டால் தேவனுக்கு ஒப்பாக இன்னும் ஒன்றை செய்யாத. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் வேறு ஒருவருக்கு கொடுக்காத. தேவனுக்கு கொடு, ஆண்டவருக்கு கொடு, உன்னை உருவாக்கி உன் சிருஷ்டி கர்த்தருக்கு கொடு. ஏன் தெரியுமா? அவருடைய நாமத்தை நீ தூசிப்பாயே ஆனால் தேவன் உன்னையும் என்னையும் விசாரிக்காமல் விடா. இதுல பாக்குற சம்பவங்களே எனக்கு பிடித்திருக்கிற ஒரு பக்கம் என்ன தெரியுமா? தேவன் அவருடைய நாமத்தை குறித்து கொஞ்சம் பேசுகிறார், அவர் தன் பேரை குறித்து என்னை பேசுகிறார். நான் அப்பொழுதுதான் யோசித்தேன், இன்றைக்கு நாம் பலர் ஆலயத்துக்கு வருகிறோம் பாருங்க, பலர் ஆலயத்துக்கு வருகிறோம் பாருங்க, ஆனா வெளியே போய் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்கிறோம். உலகத்துல இருக்கணும் என்ன தெரியுமா சொல்றான்? சர்ச்சுக்கு போகிறவன், கிறிஸ்துவ சபைக்குரியவனுவா, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனுவா. உன் பேர் தூசிக்கப்படாது, உன் பேரை குறித்து நீ கவலைப்படவே வேணாம். ஆனா உன்னை சிருஷ்டித்த, உன்னை உருவாக்கிய உன் ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுகிற பொழுது அவர் உன்னை சும்மா விடமாட்டார் என்பதை நீ மறந்துடவே மறந்துடக்கூடாது, மறந்துடவே மறந்துடக்கூடாது. இந்த செய்திக்கு ஒரு தலையங்கம் கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா, பாவமா அல்லாவிட்டால் பரலோகமா, நரகமா அல்லாவிட்டால் பரலோகமா என்று ஒரு தலையங்கம் கொடுத்தா அருமையாக இருக்கும். பாருங்க, அருமையாக. தொடர்ந்து வாசிங்க.
என்னிடத்தில் அன்பு கொண்டு என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை.
தேவனிடத்தில் அன்பு கூறுங்க, தேவனை ஆராதிங்க, தேவனில் அன்பு கூறுங்க, அவர்களுக்கு ஆயிரம் தலைமுறைக்கு, தலைமுறைகளை குறித்து பேசுகிறார், ஆயிரம் தலைமுறையை ஆண்டவர் வாழ வைப்பார். ஐயா, நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு நல்ல ஆலோசனை சொல்றேன், என்ன தெரியுமா? நீ தேவனை நேசி ஆயிரம் தலைமுறைக்கு உன் சந்ததியை தேவன் அப்பத்துக்கு அலைந்து திரிய விடமாட்டார். ஆயிரம் தலைமுறைக்கு, ஒரு தலைமுறை அல்ல. மனிதரை நம்பினியோ நீ ரோட்ல நிற்பாய், உன் சந்ததி உன் பிள்ளைகள் ராட்டில் நிற்பார்கள். ஆனால் தேவனை நம்பு, உருவாக்கி ஆண்டவரை நம்பு, அவர் உன்னை விடமாட்டார். ஆயிரம் தலைமுறையா சிந்தித்து வா. ஆயிரம் தலைமுறை நீ உன் சந்ததிக்கு செய்ய முடியாத காரியத்தை உன் ஆண்டவர் செய்துவிட்டு போய்விடுவார். எப்பொழுது தெரியுமா? உன் தேவனாய கர்த்தரை உன் முழு மனதோடு ஆராதி. அவர்களே அன்பு கூறுவாயாக, அன்பு கூறுவாயாக. ஏழாவது வசனத்தை வாசிங்க.
உன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குறவனை தண்டியாமல் விடார்.
கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிற மனுஷனை தண்டியாம விடவே விட மாட்டார் ஐயா. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் செய்கிறார், கர்த்தர் நடத்துகிறார். தேவன் சொன்னார் எல்லாம் கவனமாய் சிந்தித்து சொல்லுங்கள், கவனமாய் சிந்தித்து பேசுங்கள். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சும்மா விட போறது கிடையாது. இன்றைக்கு நாம் சொல்லிவிடலாம், இன்றைக்கு நாம் நடந்து விடலாம், இன்றைக்கு கடந்து சென்று விடலாம், ஆனால் தேவன் விடமாட்டார். ரெண்டு தலைமுறை நான்கு தலைமுறை என்று சொல்லி தேவன் விசாரிப்பார். ஆகையினாலே சிந்தித்து வார்த்தைகளை பேசுங்கள். 2 சாமுவேல் 12:13 வாசிங்க. 12:13
நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான்.
இந்த பாருங்க, ஆனாலும் ஆனாலும் ஆண்டவர் தாவீது ராஜா செய்த பாவத்தை மன்னித்து விட்டார். தாவீது ராஜா புலம்புகிறார், நான் சேர்த்தது பாவம் ஐயா, என்ன விட்டுடும். ஆனா சாமுவேல் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? ஆனாலும் ஆனாலும் அந்த வசனத்தை வாசிங்க.
இந்த காரியத்தினாலே
கர்த்தருக்கு தூஷிக்க
நீ காரணமாய்
காரணமாயிருந்தபடியினால்
உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான்.
பாருங்க, நான் முதல்ல சொன்னது போல கர்த்தருடைய தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுவதற்கு நீங்கள் காரணமாயிருந்தால் தேவன் உங்களை தனிப்பட்ட விதத்தில் விசாரிப்பார். கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுகிற அளவுக்கு நீயும் நானும் நடந்து கொண்டா, ஆலயத்துக்கு போகிறோம், ஆராதனை செய்கிறோம், தேவனை நாமத்தை அளவில்லாமல் உச்சரிக்கிறோம், ஆனால் மற்றவர்கள் தெய்வத்தை தூசிக்கிற அளவுக்கு நீ நடந்து கொள்வாயானால் தேவன் உன்னை ஒரு போல விடலாம், உன் சந்ததியை அவர் விசாரிப்பார், உன் சந்ததியை அவர் விசாரிப்பார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் அவருடைய நாமத்தின் மீது கவனம் உள்ளவராய் இருக்கிறார். அது பரிசுத்தமானது, அதற்கு ஒப்பானது ஒன்று கிடையாது. அதனால நாம் பாவம் செய்கிறதுல ஒரு பக்கம், ஆனால் அதுல அவருடைய நாமம் சிக்கிக் கொள்வோமா, ஆனால் தேவன் அதை விசாரிப்பார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. புதிய பாட்டை நாம் பார்ப்போம், அநேக இடத்துல தேவன் என்ன தெரியுமா சொன்னார்? இனி நீ பாவம் செய்யாதேப்பா, ஆண்டவரே என்னை சுகமாக்கும், நான் உன்னை சுகமாக்கு, ஆனா இனி நீ பாவம் செய்யாத. கண் பார்க்க போறியா? என்ன நம்புகிறாயா? இனி நீ பாவம் செய்யாத என்று சொல்லி விட்டு விட்டுட்டா. ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, மற்றவர்கள் தூசித்தார்கள் ஐயா, என்னுடைய நாமத்தை தூசிப்பதற்கு நீ காரணமாயிருந்தாய்ப்பா, மற்றவர்கள் அலட்சியம் பண்ணுவதற்கு நீ காரணமாயிருந்தாய் அல்லவா, அதனால நான் உன்னை மன்னிக்கிறேன், ஆனா உன் சந்ததியை நான் விசாரிப்பேன். பாவம் செய்கிற எந்த மனுஷனும் தேவனோடு உறவாட முடியாது. பாவத்தோடு வாழுகிற எந்த மனுஷனும் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியாது. பார்க்கலாம், தேவனுடைய நாமத்திலே நடக்கிற காரியங்களை எல்லாரும் பார்க்கலாம், ஆனால் நீ தனிப்பட்ட விதத்தில் அவைகளை உணர்ந்து கொள்ள முடியாது. ஆகையினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் பாருங்க, தேவனை அறிந்தவர்களாக இருக்கலாம் பாருங்க, ஆனா நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம்? தேவன் உன் சந்ததியை விசாரிக்க வேண்டுமா? தேவன் பக்கம் திரும்பிக்கொள், தேவன் பக்கமாய் சாய்ந்து கொள். ஆமாண்டவரே, நான் செய்தது தவறு, நான் பேசியது தவறு, நான் நடந்து கொண்டது தவறு, நான் சிந்தித்தது தவறு. தீய சிந்தை பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தீமையான சிந்தனை, தீமையாக யோசிப்பது, மற்றவர்களை குறித்து, தெரிந்தவர்களை குறித்து, வேண்டாதவர்களை குறித்து தீமையாக சிந்திப்பது, அது பாவமே. தாவீது ராஜா புலம்புகிறார், வேண்டாண்டவரே, படுத்து கிளம்பி நாள் கணக்கி சாப்பிடாம விழுந்து கிடந்தாலும் ஆண்டவர் சொன்னார், என் நாமம் தூசிக்கப்பட்டது ஐயா, உன் பேரிலேயே ஐயா, நீ நடக்கிறது, நீ செய்கிறது, நீ நோக்குகிறது எல்லாவற்றிலையும் ஒரு காரியத்தை சிந்தித்துக்கொள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதா அல்லாவிட்டால் அது தூசிக்கப்படுகிறதா, சிந்தித்துக்கொள் ஐயா, சிந்தித்து செயல்படு. ஏன் தெரியுமா, பாவம் செய்கிற எந்த மனுஷனும் தேவனோடு உறவாட முடியாது. சொல்லலாம், இன்னைக்கு வழியில போங்க, ஒரு மனுஷனை கேளுங்க, யோடி பாவியா, நான் எங்க பாவி, பக்கத்து வீட்டுக்காரங்க பாவி, ஆனா நான் பாவி இல்ல. இதுக்குல இருக்கிற யாரை கேட்டாலும் நின்று சொல்லுவீர்கள், நான் பாவி கிடையாது, நான் பரிசுத்தவான், நான் தேவனுக்கு முன்பாக நிக்கிற தேவனுடைய மனுஷன். சரி, ஆனால் நாம் செய்கிற எந்த காரியமும் தேவனுடைய நாமத்தை தூசிக்காத படிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஒன்று சாமுவேல் 15:24 வாசிங்கள்.
அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன், நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன்.
தொடர்ந்து போறீங்க, 22 வாசிங்க. அதற்கு சாமுவேல்
கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும், ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்துக்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிராரணைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உண்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார்.
பாருங்க, 24. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே
பாவம் செய்தேன்,
நான் கர்த்தருடைய கட்டளைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே. திருப்பி வாசிங்க.
அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன்.
ஐயா, சவுல் ராஜா தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே அவன் பேச தொடங்குகிறான், அவன் அதை பேச தொடங்குகிறான், எது சரி எது பிழை, அது சரியா இது சரியா. அதற்கு பேர் ரெண்டதம் பண்ணுதல் என்று சொல்லப்படுகிறது. அது சமம் என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா, விக்கிர ஆராதனை என்று சொல்லி அங்க அடுத்த வாசிங்க. அப்படியே
இப்போதும் நீர், நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்ல கேட்டேன், இப்போது நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட
திரும்பி 22 திருப்பி வாசிங்க.
அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறத பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய்
இருக்குமோ?
பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும், ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம்.
உத்தமம், இந்த காலகட்டத்தில் பலிகள் செலுத்தினாங்க பாருங்க, இந்த காலகட்டம் பலிகளின் காலம் வழங்குறதா. ஒரு மனுஷன் பாவம் செய்தால் புறாவையோ ஆட்டியோ கொன்று போய் தேவனுடைய சமூகத்தில் வைத்து தேவ ஆசாரியன் அவருடைய பாவத்திற்கு அவனுடைய பலி எடுக்கிற காலகட்டம். அந்த காலகட்டம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா மனிதர்களுக்காகவும் சிலுவையிலே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதற்கு பிற்பாடு இந்த பலிகள் அல்ல, ஆனாலும் இப்பொழுது அங்கங்கே அவைகள் இருந்து கொண்டு இருந்தாலும். தொடர்ந்து வாசிங்க.
ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கு,
ரெண்டகம் பண்ணுதல் வாக்குவாதப்படுகிறது பில்லி சூனியத்திற்கு ஒப்பா இருக்கிறது. வாசிங்க.
முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும்,
முரட்டாட்டம் பண்ணுகிறது நானா நீயா, நீயா நானா என்று சொல்லி முரட்டாட்டம் பண்ணுகிறது என்னவா?
அவபக்திக்கும்
அவபக்தி, தேவ பக்தி அல்லாது அது அவபக்தி, தேவனை அபமதிக்கிறதாக இருக்கும்.
ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது,
ஆராதனைக்கு சரியாக இருக்கிறது. வாசிங்க.
நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே,
கர்த்தருடைய வார்த்தையும்
புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார்.
தள்ளினார். அடுத்த வாசிங்க.
அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன்.
பாருங்க, நான் உம்முடைய கட்டளைகளை, தேவன் சொன்ன வட்டளைகளை என்ன செய்தேன், மீறிட்டேன், அதனால நான் பாவம் செய்துட்டேன். அடுத்தது நீர் சொன்னீர் வார்த்தைகளை, அதையும் நான் மீறிட்டேன். தேவன் சொன்ன வார்த்தைகள், சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளை நான் என்ன சொல்லிட்டேன், மீறிட்டையா, அதனால நான் பாவம் செய்துட்டேன். இதுவரைக்கும் நான் மீறின வார்த்தைகள் 1000, இதுவரைக்கும் உங்களுடைய ஊழியக்காரன் உங்களுக்கு கொடுத்த ஆலோசனைகள், கொடுத்த காரியங்களை நீங்கள் மீறி சிக்கிக்கொண்ட காரியங்கள் 1000. சவுல் என்ன தெரியுமா சொல்லுகிறார், நான் பாவம் செய்தேன். சாமுவேல் ஊழியக்காரனை பார்த்து என்ன, நான் பாவம் செய்துட்டேயா, என்ன பாவம் செய்தேன், தேவனுடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படி அல்ல, தேவ ஊழியக்காரன் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படி அல்ல, அதனால நான் பாவம் செய்துட்டேன். அத செய்த காரியத்தை சரியா பிழையாண்டி சொல்லி வாக்குவாதப்படுகிறதற்கு பதில் என்ன தெரியுமா கொடுத்தார், ரெண்டதம் பண்ணுதல், பில்லு சூன்யத்திற்கு ஒப்பான காரியம். அப்படி செய்தா அபபக்தி, நானும் நீங்களும் வாக்குவாதப்பட்டா அது என்ன செய்கிறது தெரியுமா, தேவனுடைய நாமத்தை கூசிக்கிறது. நானும் நீயும் வாக்குவாதப்படுகிறதை தேவன் பார்த்து என்ன சொல்லுகிறார், யோ இஸ்தவேல் ஜன கூட்டத்திற்கு முன்பாக நீ செய்தது என்ன தெரியுமா, என்னை புறக்கணித்தாய். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். ஐயா, நீங்க உங்களுக்கு ஒரு மனுஷன் வந்து ஒரு காரியத்தை சொன்னார், அதை செய்யலன்னு சொன்னா அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம், அந்த மனுஷனை நீங்க மதிக்கல அர்த்தம், அந்த மனுஷனுக்கு நீங்க கீழ்ப்படியலன்னு சொல்லி அர்த்தம். ஆண்டவருடைய வார்த்தை நம் கரத்துல இருக்கிறது, இந்த வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படியலன்னு சொல்லி சொன்னா நீ தேவனுக்கு கீழ்ப்படியல்ல, நீ ரெண்டதம் பண்ணுகிறாய், பில்லிசீனியத்துக்கு ஒப்பான காரியங்களை நீ செய்கிறாய் என்பதை மறந்துவிடக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. நான் பாவம் செய்தையா, யார் சொல்ல, சவுல் நான் பாவம் செய்தேன், ஆண்டவர் சொன்னார் நீ பாவம் செய்தபடியினால் உன்னை ராஜ்யத்தில் இல்லாதபடி அவர் தள்ளினார், தள்ளினார், தள்ளினார். உங்கள் நாட்கள் இப்படிப்பட்ட நாட்களை சந்திப்பதற்கு முன்பதாக தேவனுடைய சமூகத்திலே உங்களை நிறுத்துங்க, நிறுத்துங்க. வேத வசனம் வாசிக்கப்படுகிற பொழுதும் பிரசங்கிக்கப்படுகிற பொழுதும் நல்லது போல இருக்கலாம், நல்லது முக்கியமல்ல, நல்லது முக்கியமல்ல, வாழ்க்கையிலே மாற்றங்கள் முக்கியமானவை. தேவன் எந்த இடத்திலே சந்திக்க விரும்புகிறார் அந்த இடம் முக்கியமானவை. தாவீது ராஜா தேவனுடைய நாமத்தை தூசிக்கிற அளவுக்கு நடந்தபடியினால் அவர் அவனை விசாரித்தார். சவுல் ராஜா தேவன் சொன்ன வார்த்தைகளையும் தேவ ஊழியக்காரன் கொடுத்த வார்த்தைகளையும் புறக்கணித்தபடியினார், புறக்கணித்தபடியினார், ஆட்சியபாதம் இல்லாதபடிக்கு தள்ளிவிட்டார். நான் என்ன சொல்றேன் தெரியுமா, பாவம் செய்கிற எந்த மனுஷனும் தேவனோடு பேச முடியாது. இந்த உலகத்தில் ஒரே ரெண்டே ரெண்டு காரியம் இருக்கிறது முடிவில், என்ன தெரியுமா, ஒன்று பரலோகம், அடுத்தது பாதாளம். பரலோகம் இருக்கிறது என்பதை 100 வீத ஜனங்கள் நம்பிவிடுகிறார்கள், ஆனா நரகம் இருக்கிறது என்பதில் திண்டாடுகிறார்கள். என்னுடைய கேள்வி என்னன்னு சொல்லிச்சுன்னா, பகல் இருக்கிறது, இரவு இருக்கிறது, அதை நம்புகிறார்கள். உண்மை இருக்கிறது, பொய் இருக்கிறது, அதையும் நம்புகிறார்கள். வெள்ளை இருக்கிறது, கருப்பு இருக்கிறது, அதையும் நம்புகிறார்கள். தெய்வம் இருக்கிறது, பிசாசு, அதை விட மற்ற விதத்துல பேய் இருக்கிறது, அதையும் நம்புகிறார்கள். ஆனா பரலோகம் இருக்குதையா, ஆனா நரகமும் இருக்கிறதுன்னு சொன்னா நரகத்துல எங்களுக்கு பிரச்சனை இருக்கு பாருங்க, நரகத்துல எங்களுக்கு பின்னுக்கு. நான் நரகத்தை குறித்து சில சரியான விருப்பம் பாருங்க, நரகத்தை குறித்து சில வார்த்தைகள் வாசிக்கணும், பேசணும் பாருங்க, அது எப்படிப்பட்டது. ஏண்டா பரலோகத்தை வர்ணிச்சு வர்ணிச்சு பார்த்து, வேதம் இல்லாதவனும் பரலோகத்தை ஏறத்தால சரியாத்தான் வர்ணிக்கிறான். அங்க எல்லாம் நல்லா இருக்கும், பரலோகத்துல எல்லாம் நல்லா இருக்கும், ஏறத்தால அவன் சரியாத்தான் வர்ணிக்கிறான். ஆனா நரகத்தை குறித்து கிறிஸ்தவர்களுக்கும் சரியா சொல்ல தெரியல, வழியில இருக்கிறவர்களுக்கும் சரியாக சொல்ல தெரியல. ஏன் தெரியுமா, அந்த இடத்துல எங்களுக்கு பிரச்சனை இருக்கு. லூக்கா 15:18 வசனத்தில் இருந்து வாசிங்க. லூக்கா 15:18 இருந்து,
நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான்.
மனம் திரும்புகிற எந்த மனுஷனுக்கும் தேவன் வாழ்வு கொடுப்பார் என்பதை நாம் மறுக்க முடியாது. மனம் திரும்புகிற எந்த மனுஷனுக்கும் தெய்வம் வாழ்வு கொடுக்கும் என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் மனம் திரும்பாத எந்த மனுஷனும் பரலோகம் போக முடியாது என்பதையும் நாம் மறுக்க முடியாது. இங்கே தேவனுடைய சமூகத்தில் இருந்த ஒரு மகன் என்ன செய்தான் தெரியுமா? தேவனை விட்டு தூரமா போயிட்டான் பாரு. சொத்து பத்துகள் எல்லாம் பறிச்சு கொண்டு, இது ஒரு தாய் தகப்பன் உறவில் அங்க பேசப்படுகிறது. இது முழுத்திலே வாசித்தா நம்ம கணக்கு பேச முடியாது. பாரு, தாய் தகப்பன் என்ற உறவிலே அங்கே பேசப்படுகிறார், தகப்பன் மகன் என்ற உறவிலே அங்கே பேசப்படுகிறது. என்ன பேசப்படுகிறது? வீட்டில இருந்திருந்து பார்த்தார், ஒரே போரிங்கா இருக்கு பாருங்க. சபைக்கு வந்து வந்து பார்த்தார், ஒரே போரிங்கா இருக்கு. என்ன, ஒரே பாட்டு படிக்கிறாங்க ஆராதிக்கிறாங்க, பாட்டு படிக்கிறாங்க ஆராதிக்கிறாங்க, இது சரி வராது. ஆகினால நாங்க வெளியே கொஞ்சம் போகணும் பாருங்க, வெளிப்பக்கம் எல்லாம் பார்க்கணும் பாருங்க, இல்ல அந்த கார்டன் இந்த கார்டன் எல்லாம் போய் பார்க்கணும் பாருங்க. அதனால என்ன செய்தாரு? அப்பா என் சொத்தத்துல அத்தின் தா, எனக்கு தர வேண்டியது எல்லாத்தையும் தான் சொல்லி குடுங்கி கொண்டு போனார் பாருங்க. போய் போய் அவருடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். ரோட்ல நிக்கிறான். அதுல அந்த வசனங்கள் பின்னுக்கு சொல்லுகிறது, பண்டிக்கு சாப்பாடு கொடுக்கிற சாப்பாடு கூட இல்லாம, அதை கூட சாப்பிட முடியல, அதை கூட சாப்பிடறதுக்கு வழி இல்லை. அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு காலத்தில் எங்க தெரியுமா இருந்தான்? தேவனோடு இருந்த ஒரு மனுஷன், தேவனை ஆராதித்த ஒரு மனுஷன், தேவனுக்கு மகிமை செலுத்திய ஒரு மனுஷன். அந்த மனுஷன் என்ன செய்கிறான் இப்பொழுது? பண்டிகள் இருக்கிற கூட்டத்தில் இருக்கிறான் பாருங்க, மதிப்பே இல்லை பாருங்க, ஒருத்தனும் மதிக்கிறான் இல்லை பாருங்க. அங்க இருக்கத்தான் ஒரு சிலருக்கு புத்தி வருகிறது பாருங்க. எங்க? அங்க இருக்கத்தான் ஒரு தேவ சமூகத்தில் இருக்கிற பொழுது யானைக்கு தன் தும்பிக்கையினுடைய பலம் தெரியாதா? அது தெரிஞ்சா அது வேற விளையாட்டு விட்டுரும் பாருங்க. அதனாலதான் இவ்வளவு வேலை செய்யுது, சொல்ல சொல்ல செய்யுது பாருங்க. அதுக்கு தெரியாது பாருங்க, தேவனுடைய சமூகத்தில் நீ இருக்கிற இடம் எவ்வளவு விளையாடப்பட்டதுன்னு சொல்லி நமக்கு புரிகிறது இல்ல. தூரத்தை போயிட்டான், தேவனை விட்டு போய் இல்லாத பொல்லாத தவறுகள் எல்லாம் செய்து விட்டு யோசிக்கிறான், என் தகப்பன் வீட்டுக்கு நான் போகலாமே, என் தகப்பன் என்னை கட்டி அணைத்துக் கொள்வாரு, அவருடைய வீட்டுல எவ்வளவு பேர் சாப்பிடுறாங்க நல்லா, நான் இங்க இருக்கலாமே என்று சொல்லி அவன் சிந்திக்கிற அந்த சிந்தனைகளே அவன் மனங்கசந்து என்ன தெரியுமா சொன்னான்? அப்பா, நான் உனக்கு விரோதமாய், பரலோகத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்துட்டேன், நான் தவறிட்டேன், என் சிந்தனை புலியாக இருந்தது, என் யோசனை தவறாக இருந்தது, நான் நடந்து கொண்ட விதங்கள் பிழையாக இருந்தது, நான் பேசிய வார்த்தைகள் தவறாக இருந்தது, நான் நடந்து கொண்ட விதங்கள் எல்லாம் தவறாக இருந்தது, என்னை மன்னியும் ஆண்டவரே. தகப்பன் அவனை ஓடி கட்டி அணைத்து அழைத்தார்னு சொல்லி வேதத்திலே நான் பார்க்கிறோம். எனக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தது என்ன தெரியுமா? நாக்கு குறித்து இன்னைக்கு பேசுவதற்கு எனக்கு ரொம்ப விருப்பம். கடந்த முறை பேசுகிற பொழுதும் இதை நான் சொன்னேன், ரொம்ப விருப்பமாக இருந்தது நாக்கு குறித்து நான் பேசுறேன். எனக்கு இந்த ரெண்டு செய்தியும் ஒன்றை விட்டு ஒன்று மேவிக்கொண்டே இருந்தது. என்ன இது, முடியவே மாட்டேன். பேசுதெல்லாம் தவறப்பா, மன்னிப்பு கேட்டான், தீமுடி சமூகத்தில் அழைத்துக் கொண்டான். இந்த உலகம் உன்னை மன்னிக்காம விடலாம் பார், இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களை மன்னிக்காம விடலாம் பாருங்க. ஆனால் தேவன் என்று ஒருவர் இருக்கிறார், உன்னை உருவாக்கி என்று ஒருவர் இருக்கிறார், உன்னை அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? வாப்பா, வா, ஓடி வா, என்னிடத்தில் ஓடி வா. நீ இருக்கிற இடத்தை இழந்து விடாத, நீ தேவனோடு இருந்த ஒரு மனுஷன், அந்த தகுதியை இழந்து விடாத, அதை நீ இழந்து விடாத, எதை இழந்து விடாத, நீ தேவனுடைய பிள்ளை என்ற பெயரை இழந்து விடாத. அந்த பெயரை பெற்றுக் கொள்வதற்கு வருஷங்கள், காலங்கள், நேரங்கள், ஒரு மனுஷன் நல்லவன் என்பதை அந்த பெயரை பெறுவதற்கு எவ்வளவு காலம் உருவாகிறது? நானும் நீயும் ஒரு கெட்டவன் என்று சொல்வதற்கு ரெண்டு வார்த்தை போதும் பாருங்க, ரெண்டு வாயில் இருந்த ரெண்டு வார்த்தை போதும் பாருங்க. இந்த மனுஷனும் தேவனுடைய சமூகத்தில் இருந்தான், தேவனுடைய பிள்ளையாக இருந்தான், தேவனுடைய மகனாக இருந்தான், ஒரு முடிவு எடுத்தான். என்ன தெரியுமா? நான் போறேன்ப்பா. அதுல என்ன நடந்தது? அவருடைய வாழ்க்கையே மாறியதை நாம் பார்க்கிறோம். முடிவு கண்ணீர், முடிவு கண்ணீர், வேணா இந்த இடம் எனக்கு வேணா. மனுஷர்களுக்கு நன்மையாக தோண்டுகிற வழிகள் அநேகம் இருக்கிறதா? அதன் முடிவோ மரணம் ஐயா. மனுஷன்கிட்ட கேளுங்க, அங்க இருக்கு இதை செய்வேன் இதை செய்வேன், பின்னை குறித்து யோசிப்பது கிடையாது. இப்பொழுது எனக்கு என்ன வேணுமோ அதைத்தான் யோசிப்பது. ஆனால் என் ஆண்டவர் இப்பவும் யோசிப்பார், பின்னுக்கும் யோசிப்பார். ஆகையினால பாவமா பரலோகமா எது வேணுங்க, எது வேணும்? பாவமா பரலோகமா, அல்லாவிட்டால் பரலோகமா நரகமா, எது வேணும், எது வேணும்? லூக்கா 18:13 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. நான் சில காரியங்களை சீக்கிரமாக சொல்ல விரும்புகிறேன், வாசிங்க.
பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விவசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு
சொல்லுகிறேன். ரெண்டு பேர் தேவனுடைய சமூகத்துக்கு ஓடி வர்றாங்க, ரெண்டு பேர் ஜெபம் பண்ணுகிறார்கள், தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்காங்க. என்னையும் என்னும் ஒருவரை போல வைத்துக் கொள்ளுங்க. ஒரு ரெண்டு பேர் ஜெபம் பண்ணுகிறோம், ரெண்டு பேர் ஜெபம் பண்றோம். ஒருத்தர் எப்படி தெரியுமா இருக்கிறார், என்ன மாதிரி இருக்கிறார் பாருங்க, நல்லா உடுத்திருக்கிறார், கையெல்லாம் கட்டி இருக்கிறார் இல்லையா, பார்க்க நல்லா இருக்கிறது இல்லையா. அவர் இருந்து ஜெபம் பண்ணுகிறார் என்ன தெரியுமா, அங்க பாருங்க, அதுல ஒரு ஆள் வந்திருக்கிறார், ஆண்டவரே இவரை போல நான் கிடையாது, இவரை போல நான் கிடையாது, யாரை போல, இவரை போல நான் கிடையாது. நான் பெரிய ஆள் ஆண்டவரே, நான் எல்லாம் செய்கிறேன், வேதத்துல இருக்கிறது எல்லாம் நான் கை கொள்ளுகிறேன், நான் இதுதான் செய்கிறேன், வேற எதுக்கும் நான் செய்கிறது இல்லை ஆண்டவரே. ஆனா அங்க ஒரு ஆள் இருக்கிறார் பாருங்க, அவர் அப்படி இல்லை ஆண்டவரே, அவர் அப்படி கிடையாது, அவரை பற்றி உமக்கு தெரியாத ஆண்டவரேன்னு சொல்லி. என்ன பிரச்சனை தெரியுமா, வரேக்க இவர் நீதிமானாக வந்தார், போகைக்க இவர் பாவியாக போனார். வழங்குறதா, வருகிற பொழுது நான் நீதிமான். எனக்கு கேள்வி என்ன தெரியுமா, எத்தனை பேர் சபைக்கு வருகிற பொழுது நீதிமானாக வந்து பாவிகளாக போகிறவன் சொல்லி எனக்கு தெரியாது. பரிதாபத்துக்குரிய நிலைமை, பரிதாபத்துக்குரிய நிலைமை இல்லையா. பாவிகளாக வருகிறவன் பரிசுத்தமானாக போகிறான், பரிசுத்தமானாக வருகிறவன் பாவியாக கடந்து போகிறான். ஏன் தெரியுமா, மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிறபடினால், மற்றவர்களை வேண்டாதவர்களாக எண்ணுகிறபடினால். உனக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் உன்னை விட முக்கியமான ஆட்கள் நினைத்தாயா, நீதான் தேவ மனுஷன், நீதான் தேவனுக்கு பிரியமானவன். மற்றவர்களை நீ அசட்டை பண்ணுவாயா இருந்தால் அது பாவமே, அது பாவம், அது பாவமே. அந்த வந்திருந்த மனுஷன் வானத்துக்கு கூட தன் முகத்தை ஏறெடுக்க விரும்பலையா, அவ்வளவுக்கு கஷ்டப்பட்டான், அவ்வளவுக்கு துக்கம் நிறைந்தவன், அவ்வளவுக்கு பிரச்சனை உள்ள மனுஷன், அவன் வானத்துக்கு கூட ஹோ பிதாவென்று சொல்லி தன் முகத்தை கூட ஏறெடுக்க விரும்பாத அந்த மனுஷன். அடுத்த பிரச்சனை தெரியுமா, அவன் அந்த மனுஷன் எதுக்குமே கேட்கல, நான் வந்து எதுக்குமே கேட்கல பாருங்க, நான் வந்து என் பாட்டில் இருக்கிறேன், இவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இவரை விட நான் மேலானவன், இவரை விட நான் மேலானவன் பாருங்க என்று சொல்லி நினைத்ததின் அடிப்படையிலே வேதம் சொல்லுகிற சிந்தனை தீய சிந்தை பாவமே, தீமையான சிந்தனை பாவம். மற்றவர்களை குறித்து அசட்டைத்தனம், கீழ்த்தனமாக எண்ணுவது, உன்னை விட கீழாக நினைத்துக் கொள்வது, அவைகள் பாவமே. ஏன் தெரியுமா, தேவன் எனக்காயும் உனக்காயும் ரத்தம் சிந்தினார், தேவன் எனக்காயும் அவர்களுக்காயும் சிலுவையிலே ரெண்டு கரங்களை விரிக்க வைத்து ஆணி அடிக்க வைத்து ரத்தம் சிந்தும் வரைக்கும் என்னையும் உன்னையும் மாத்திரம்தான் நினைத்தாரே ஒழிய என்னை மாத்திரம் நினைக்கல, தேவன் என்ன மாத்திரம் நினைக்கல பாருங்க, எல்லாரையும் நினைத்தார். அதனாலதான் சொன்னார், நீதிமானாக வந்து அவன் பாவியாக போகிறாயா, பரிதாபம் இல்லையா. நான் என்ன சொல்ல வருகிறேன், ஆதி ஆமத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஆதாம் ஏவாளும் தேவனுடைய சமூகத்தில் வாழ்ந்து வந்தவங்க, அது ஒரு சபைக்கு ஒப்பிடுங்க, நான் சொல்றது கொஞ்சம் கவனிங்க, அது ஒரு சபைக்கு ஒப்பிடுங்க. ஏதேன் தோட்டம் என்பது ஒரு சபை. ஓகே, அதுல ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, தேவனோடு உலாவி வருகிறாங்க. இதெல்லாம் பெரிய காரியம். நான் பைபிள் ஸ்டடியில் இதை குறித்து பேசினு பாருங்க, அதெல்லாம் சிந்திக்க முடியாத காரியம் இல்லையா? ஒரு நேரம் மண்டபருக்கு இருந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் வருவார், இவங்க நடந்தவரோடு போவாங்க, அவரோடு உறவாடுவாங்க, பேசுவாங்க, கதைப்பாங்க, எல்லாம் செய்தவங்க ஒரு நாள் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனாலே பாவம் செய்தார். இந்த பாவம் செய்த ரெண்டு பேரும் செய்த பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிறதை விட அந்த பாவத்திலிருந்து தப்பிக்கொள்வதற்கு நினைத்துக் கொண்டிருந்தார். தேவன் தேட 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 தேட, நாம் அங்கே இருக்கிற ஆண்டவரே, நாங்க அங்கே இருக்கிற ஆண்டவரே என்று சொல்லி அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தாங்க. பாருங்க, ஆண்டவர் கடைசியில் என்ன தெரியுமா செய்தார்? அவர்கள் அந்த இடத்திலே இருக்காதபடிக்கு, அவர்கள் அந்த இடத்திலே இருக்காதபடிக்கு வெளியே அனுப்பினார் என்பதை நாம் மறக்க கூடாது. மனம் திரும்புகிறவனுக்கு வாழ்வு இருக்கிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தன் பாவத்தை மறைக்கிறது, நான் ஒரு பொய்யை சொல்லிவிட்டு பொய் இல்லை என்று சொல்லி தெரிகிறது, நான் ஏதாவது செய்துவிட்டு நான் ஒன்றும் செய்யலை என்று சொல்லி நினைக்கிறது. அப்படி நினைக்கிறவர்களை அவன் வாழ மாட்டான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது இல்லையா? அப்படியே நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, பாவம் ஆசீர்வாதங்களை நிறுத்தி வைக்கிறது. பாவம் தேவனோடு பேச முடியாத அளவுக்கு எங்களை பிடித்து வைத்திருக்கிறது. வாசிங்க, ஏசாயா 59:1-2 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. ஏசாயா 59:1-2,
இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை.
இல்லை,
உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டு பண்ணுகிறது ஐயா. அவர் உங்களுக்கு நன்மை செய்யாதபடிக்கும் அதுவே உங்கள் நடுவில் இருக்கிறது. விளங்குறதா? உங்கள் பாவம் என்ன செய்கிறது? தேவன் ஆண்டவர், தேவன் என்ன, இன்னைக்கு நான் இவனை ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேரை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் இறங்கி வந்தாரோ எனக்கு தெரியாது. உங்களை பார்த்து வேணா என்னால முடியலை என்று சொல்லி ஆண்டவர் எப்படி திரும்பி போறாரோ அதுக்கு எனக்கு தெரியாது. ஆண்டவர் ஓடாடி வருவார், இன்னைக்கு எப்படியாவது இவன் என்ன ஆசீர்வதிக்க, இவன் நல்லா இருப்பதுதான் என் விருப்பம், இந்த குடும்பம் நல்லா இருப்பதுதான் என் விருப்பம் என்று ஓடு ஓடு ஓடி வந்து இங்க பார்த்தா நீ என்ன செய்கிறா தெரியுமா? பாவத்தோடு வந்திருக்கிறாயா? ஆண்டவர் சொன்னார், என்னால முடியல, நான் விரும்புறேன் ஆசீர்வதிப்பதற்கு, இந்த மனுஷனை நான் ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன், ஆனா முடியலவா. ஏன் தெரியுமா? அவன் பாவம் செய்தவனாய் இருக்கிறானே, அவன் பாவம் செய்தவனாய் இருக்கிறானே. எரேமியா 5:25 வாசிங்க சீக்கிரமாக. எரேமியா 5:25,
உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விட்டு விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவிட்டாது இருக்கிறது.
உங்கள் பாவங்களும் உங்களுடைய அக்கிரமங்களும் என்ன செய்கிறது? நன்மையை வரவிடாமல் இருக்கிறது. எல்லாரும் ஜெபம் பண்ணுகிறோம், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் குடும்பம் வாழ வேண்டும், என் பிள்ளைகள் வாழ வேண்டும், என் சொந்தம் பந்தம் நல்லா இருக்க வேண்டும். ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுகிறது? திருப்பி வாசிங்க,
உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவிட்டாது.
உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வராதபடிக்க செய்கிறது. நீங்க ஜெபம் பண்றீங்க, நீங்க ஜெபம் பண்ணுகிறீங்க, நீங்க கேட்கறீங்க, ஆனா பழிகளை எங்க தேடுறீங்க தெரியுமா? அடுத்தவர்கள் தேடுகிறோம், அல்லாவிட்டா அங்க இங்கன்னு சொல்லி ஏதாவது சாட்டு போக்கு சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? நன்மை ஆசீர்வாதம் வராமல் இருப்பதற்கு நான் என்னுடைய பாவம் காரணமாக இருக்கிறது, வேறு எதுவும் கிடையாது. பாவம் நம் வாழ்க்கையில இருக்கிற பொழுது நாம் ஜெபம் பண்ணுகிறது எவ்வளவு தூரம் போகும் சொல்லி நமக்கு தெரியுமா? என்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்வேனே ஆனால் என்னை நானே வஞ்சிக்கிறவனாய் இருப்பேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் ஒரு தவறுமே செய்கிறதில்லை, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாளில் இருந்து இன்று வரைக்கும் ஒரு தவறு நான் செய்ததில்லை என்று சொன்னா நீ உன்னை வஞ்சிக்கிறவனாக இருப்பாயா? நாம் எல்லாரும் அப்படித்தான் நடந்து கொள்ளுகிறோம். பாருங்க, நாம நடந்து கொள்ளுகிறது என்னட்ட ஒன்றுமே இல்லை, என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொன்னார்? அவன் என்னிடத்துல வர்றான் அப்பா, ஆனா அவனுக்குரிய காரியம் என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. ஆனா இவைகளை நாம பிசாசி பார்த்து சொல்லாம மனுஷர்களை பார்த்து சொல்லுகிறோம். விசாசி பார்த்து சொன்னா வீண் பிரச்சனை ஆயிரும் பாருங்க. மனுஷர்களை பார்த்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கோம், இவர் இவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம், எங்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் இவரை விட அந்த மாதிரி, இவரோட நான் நல்லா இருக்கிறேன், இவங்களை விட நான் பெருசா, நான் அப்படி இப்படி சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இல்லையா. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விளக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவிட்டாது இருக்கிறது.
உங்கள் பாவங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விடாமல் தடுத்துக் கொண்டு இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுங்க. யோவான் 8:34 சீக்கிரம் வாசிங்க. யோவான் 8:34 வசனம்.
இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லு.
பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். பாவம் செய்கிற நாம் அதற்கு அடிமைகளாக இருக்கிறோம். அடிமை என்பது சுயாதீனம் அற்றவர்கள், சுயாதீனம் இல்லை, நாம் அதை மீறி எதையும் செய்ய முடியாத அளவுக்கு அதற்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம் இல்லையா. அதை நான் முதல்ல சொன்னேன், நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து நாம் ஆலயத்துக்கு வந்துவிட்டு வெளியே போய் தவறான காரியத்தை செய்தால் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது இல்லையா, சரிதானே. இன்னைக்கு ஒரு நாள் சேர்ச்சிக்கு வருவார்கள், இரண்டாவது நாள் வரமாட்டார்கள், ஆனால் போய் நின்று சீக்கிரம் பத்துவார்கள், அதை செய்வார்கள், இதை செய்வார்கள். எங்க தெரியுமா வந்து இது விழும், சேர்ச்சுக்கு போறோம் ஆனா சீக்ரெட் பத்துறோம், சரிதானே. நான் சொல்றேன், தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படாத படிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. சரி, அது நேற்று வந்தோம், 5 வருஷமா வருகிறோம், போய் வழியில சண்டை பிடிச்சு கொண்டு, அதையும் ஆண்டவர் விசாரிக்கிறார், ஜனங்கள் பார்க்கிறார்கள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆகையினாலே அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக,
பாவம் செய்கிறவன்
எவனும் பாவத்துக்கு
அடிமையாக இருக்கிறான். நீ தேவனுக்கு அடிமையா இல்ல பாவத்திற்கு அடிமையா, நீ மாம்சத்துக்கு அடிமையா இல்லாவிட்ட ஆவிக்கு அடிமையா, எதற்கு அடிமையாக இருக்கிறான். சில பேர் சொல்லுவோம், அண்ணன் குடிய விடுங்க, விடவே முடியல, அது அடிமையாக இருக்கிறார்கள், பொய் சொல்லுவார்கள், அநேகர் அடிக்கடி பொய் சொல்லுவார்கள். சில பேருக்கு பொய் சொல்லாட்டிக்கு நித்திரையே வராது, ஒரு நாளைக்கு ஒரு பொய் சொல்லுவாங்க, எல்லாட்ட நித்திரை வராது அவர்களுக்கு, அதுல அடிமை, அதுலயே மயங்கி விடுவார்கள் இல்லையா. சில பேருக்கு குடிக்காட்டுக்கு அவர்களுக்கு சரி வராது, அடிமை. சில பேருக்கு சண்டை பிடிக்காட்டுக்கு நித்திரை வராது, அடிமை. இப்படிப்பட்ட பல காரியங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். பாருங்க என்ன தெரியுமா சொல்றேன், பாவம் செய்கிற ஆத்துமா அது சாகும், அது நரகத்திற்கு போகும், அதை நாம் மாற்ற முடியாது, அது எவரும் மாற்ற முடியாது இல்லையா. வெளியில் இருக்கிறவர்களை போல வருஷத்துக்கு ஒருக்கா தெய்வத்தை தேடி போடுகிறவர்களாக நீங்க இருந்துடாதீங்க. ஒரு சிலர் வருஷத்துக்கு ஒருக்காத்தான் தெய்வத்தை தேடுவார்கள், அல்லாவிட்டால் துக்க நாட்களிலே தேடுவார்கள், துக்க நாட்களிலே தான் தேடுவார்கள். வேதம் என்ன சொல்லுங்க தெரியுமா, நான் உன்னை கூப்பிடுகிற பொழுது நீ கேட்காம இருந்த, நீ கூப்பிடுகிற பொழுது நானும் கேட்காம இருப்பேன், நான் கூப்பிட்டேன், ஒவ்வொரு நாளும் வந்து ஒருவர் வந்து சொன்னார் வாயா சேச்சிக்கு நல்லா இருப்பாயா, வாயா சேச்சிக்கு நான் வரவே மாட்டேன், வரவே மாட்டேன். உங்களுக்கு தெரியுமா இந்த தேசத்துல எத்தனை பேர் குடியினால செத்தவர்கள் சொல்லி, எத்தனை பேர் செத்தார்கள் தெரியுமா உங்களுக்கு, குடியினால குடித்து 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 செத்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா. குடிக்காதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க, அது தப்பு செய்யாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க, குடும்பத்துக்குரிய ஆலோசனைகள் சொன்னா கேட்க மாட்டாங்க, பிள்ளைகளுக்குரிய ஆலோசனைகள் சொன்னா கேட்க மாட்டாங்க. பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். நீதிமொழிகள் 14:9 வாசிங்கள். நீதிமொழிகள் 14:9.
மூடர் பாவத்தை குறித்து பரிகாசம் பண்ணுகிறார்கள், நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு.
திருப்பி வாசிங்க.
மூடர் பாவத்தை குறித்து பரிகாசம் பண்ணுகிறார்கள், நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு.
உலகத்துல இருக்கிறவன் என்ன தெரியுமா, பாவத்தை குறித்து அவர்களுக்கு பெரிய இது கிடையாது பாருங்க, அதெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்டிங் அவங்களுக்கு இல்லையா. ஒருத்தன் குடிச்சா அதை குறித்து ஒருத்தரும் யோசிக்கிறதுக்கு இல்ல, அதை குறித்து யோசிக்க மாட்டார்கள் இல்லையா. ஆனா ஒன்று நிச்சயம் என்ன தெரியுமா, ஒரு மனுஷன் பாவம் செய்தா அவன் நரகத்துக்கு போகிறது தான். இப்ப எனக்கு நரகத்தை குறித்து சில வார்த்தைகள் சொல்ல எனக்கு விருப்பம், நரகத்தை குறித்து சில வார்த்தைகள் சொல்றதுக்கு எனக்கு சரியான விருப்பம் பாருங்க. அதுக்கு முதல்ல மத்தேயு 7 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இருக்க மத்தேயு 7 அதிகாரம், அதுல சில வார்த்தைகள் இருக்கிறது வாசிப்போம். மத்தேயு 7 அதிகாரம் 1-ல் இருந்து வாசிங்க. ஒன்றுல இருந்து ஐந்து வரையும் வாசிங்க.
நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள்.
நீங்கள் குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று சொல்லாதீங்க. வாசிங்க.
ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின் படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள்.
மற்றவர்களை நீங்கள் எப்படி தீர்க்கிறீங்களோ அப்படித்தான் அடுத்தவன் உங்களை தீர்ப்பான். வாசிங்க.
நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும்.
நீங்கள் மற்றவர்களை எவ்வளவுக்கு அளக்குகிறீர்களோ, எவ்வளவுக்கு கனம் பண்ணுகிறீர்களோ, எவ்வளவுக்கு மரியாதை செய்கிறீர்களோ, என்னத்துக்கு நன்மை செய்கிறீர்களோ அதேதான் உங்களுக்கும் செயல்படும். வாசிங்க.
நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன?
நீ உன் கண்ணில் இருக்கிற காரியத்துக்கு உன் வாழ்க்கையில இருக்கிற பிள்ளைகளை காணாமல் மற்றவருடைய வாழ்க்கையில தேடி தெரியாத அது தவறான காரியம். நம் வாழ்க்கையை நாம் தேவனுக்கு முன்பாக நிறுத்த வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமாயிருக்கிறது. அப்படி இருக்க நாம் மற்றவர்களை தேடி தெரிவது தவறானவைகளை. வாசிங்க.
இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது.
நம் வாழ்க்கையில பிள்ளைகளை வைத்துக் கொண்டு மற்றவருடைய வாழ்க்கையை பார்த்து இது சரியல்ல, இது நல்லதில்லை, இதை செய்யாதீங்க என்று சொல்வது தேவனுக்கு விரோதமான பாவம் என்பதை மறந்துவிடக் கூடாது. வாசிங்க.
மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட.
அவர்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, நீ ஒரு மாயக்காரன், நீ ஒரு மாயமானக்காரன், நீ உன் வாழ்க்கையில மறைத்து வைத்துக் கொண்டு மற்றவருடைய வாழ்க்கையில பிள்ளைகளை தேடி தெரிகிறது என்ன என்று சொல்லி அங்கே எழுதப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். 16வது வசனத்திலிருந்து வாசிங்க.
அவர்களுடைய கண்களினாலேயே அவர்களை அறிவீர்கள், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்டடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும்
போடப்படும்.
ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள்
அறிவீர்கள்.
பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்
அல்லாமல்
என்னை நோக்கி கெட்டாவே கெட்டாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது.
பாருங்க, வார்த்தைகளுக்கு கீழ்ப்பட்டுகிற மனுஷன் தான் பரலோகத்துக்கு வருவானா? நாம் எல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு போகத்தான் விரும்புகிறோம். எல்லாரும் உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனை போய் காலுங்க, தேவனிடத்தில் போக போறியா, பரலோகத்துக்கு போக போறியா? நான் போக போறேன். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தேவனுடைய சித்தத்தின்படி அவர் எதையெல்லாம் விரும்புகிறாரோ அதை செய்யணும். மாயமாலம் பண்ணக்கூடாது, மாயமாலமாக வாழக்கூடாது. சில பேர் இருக்கிறதை இல்லாதது போல சொல்லுவார்கள், இல்லாததை இருக்கிறது போல சொல்லுவாங்க. இது மாயமாலம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவங்க பரலோகத்துக்கு. அடுத்த வசனத்தை வாசிங்க, 22.
அந்நாளிலே அநேகர் என்ன நோக்கி கட்டாவே கட்டாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா
அல்லவா,
உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா
அல்லவா,
உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா
அல்லவா என்பார்கள்.
அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்
பாருங்க. நாம் எல்லாரும் போய் ஒரு நாள் நிப்போம் ஆண்டவரிடத்துல. இந்த முடிவு இன்றைக்கு ஜெயமன் நாடு அல்லாவிட்டா உலகம் என்ன தெரியும், எப்ப இந்த பூமியின் முடிவு என்பதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். எப்ப இந்த பூமிக்கு முடிவு வந்து விட்டதா, வரவில்லையா? நடக்கிறவைகளை பார்த்தால் பூமி எவ்வளவுத்துக்கு என்ன தாங்கும்? இன்னும் ஒரு பக்கத்துல வாசிச்சீங்கன்னு சொன்னா சூரியன் எதுவரைக்கும் வெளிச்சம் கொடுத்து கொண்டு இருக்கும் என்பதை குறித்தெல்லாம் பெரிய ஆராய்ச்சிகள் பெரிய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் வெளியில விசாரிக்கிறது இல்லை, அதனால நமக்கு விஷயங்கள் தெரிகிறது இல்ல. இங்க என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? இங்க என்ன சொல்லப்படுகிறதுன்னா, ஒரு நாள் வரும், நீங்க உங்க கண்ணில் ஒன்றை வச்சுக்கொண்டு மற்றவன் கண்ணில் பிழை தேடி திரிஞ்சீங்க. நீங்க உங்களுக்குள்ள ஒன்றை வச்சுக்கொண்டு ஒன்றுமில்லாத மாதிரி அலைஞ்சு திரிஞ்சீங்க. நீங்க பாவிகளா இருந்து கொண்டு பரிசுத்தவான்கள் மாதிரி வேஷம் போட்டீங்க. அதனால உங்கள் ஒருத்தரையும் எனக்கு தெரியாது, அங்கால போங்கப்பா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவாராம். அதனால நான் உங்களுக்கு என்ன தெரியுமா அன்றைக்கு சொல்றேன், தேவனுடைய சித்தத்தை செய்யுங்க. வேத என்ன சொல்லி இருக்கோ அதை செய்யுங்க. நன்மையை செய்யுங்க, நல்லதை செய்யுங்க, நல்லதை பேசுங்க, அதை செய்யுங்க. பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, ஏன் தெரியுமா? ரெண்டு தலைமுறை மூன்று தலைமுறை சொல்லி தேவன் விசாரிப்பார், தேவன் விசாரிப்பார், தேவன் விசாரித்துக் கொண்டே இருப்பார். பாவீங்க, லூக்கா 16:23 வாசிங்கள். லூக்கா 16:23 சீக்கிரம் வாசிங்க, நான் முடிச்சிடறேன்.
பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்னி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான்.
நரகம் எப்படி தெரியுமா இருக்கும்? வேதனை நிறைந்ததாக இருக்கும், வேதனை நிறைந்ததாக இருக்கும். அந்த வேதனைக்கு ஒப்பான ஒரு வேதனை கிடையாது, அந்த வேதனைக்கு ஒப்பான ஒரு வேதனை கிடையாது. அங்க ஒரு மனுஷன், ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து அங்கே பேசப்படுகிறது. பெரிய பணக்காரன், இந்த பூமியில வாழ்ந்த பெரிய பணக்காரர்களுக்கு கண்டறிகிறது இல்ல பாருங்க. அப்படித்தான் அந்த மனுஷனும் வாழ்ந்தான். ஏழைகள் தன் காலுக்கு கிட்ட இருந்தார்கள், அவர்களை கவனித்ததே கிடையாது. சாப்பிட்டு நல்லா புஷ்டியாக இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? ஒரே ஒரு வாழ்வு, சாப்பிட்டுட்டு செத்து போயிடுவோம். நீ சொல்லுகிறாய் ஒரே ஒரு வாழ்வு என்று சொல்லி, உனக்கு அது யார் சொன்னது? நீ உருவாக்கப்பட்ட விதம், நீ உருவாக்கப்பட்ட விதம் அல்லாவிட்ட இந்த பூமியை யார் உருவாக்கினார்கள் சொல்லிச்சுன்னா தெய்வம் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? அந்த தெய்வம் யார்? ஒருவருக்கு பூமியை உருவாக்கின தெய்வம் அந்த நம்பிக்கையும் கிடையாது, அதுக்கும் கிடையாது, நம்பிக்கையே இல்லை பாருங்க. அந்த மனுஷன் ஐஸ்வர்யவான் நரகத்தில் இருந்து தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிறான், தண்ணி கொஞ்சம் தாப்பா, தண்ணி வேணும் பாருங்க, தண்ணி கொஞ்சம் தாங்கப்பா. இந்த பூமியில இருந்து கொண்டு ஏழைக்கு இறங்காத ஒரு மனுஷன், ஏழைகளுக்கு உதவி செய்ய திராணி இருந்தும் செய்யாமல் இருந்தால் அது பாவமே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு திராணி இருந்தும் செய்யாமல் இருந்தால் பாவமே. அதைத்தான் அந்த மனுஷன் செய்தான். அவன் பெரிய ஐஸ்வர்யவான், சீமானாக இருந்தான், நல்லாய் சாப்பிட்டான், நல்லாய் செயல்பட்டான். ஆனால் காலடியில இருந்த ஏழையை அவன் கவனிக்காமல் இருந்ததுனாலே அவன் நரகத்தில் போனதை நாம் பார்க்கிறோம். அந்த போன மனுஷன் என்ன தெரியுமா சொன்னா, அங்கே இருந்து கொண்டு பிதாவை நோக்கி பார்க்கிறான், பிதாவே எனக்கு உதவி செய்யும். அந்த ஏழை இந்த காலடியில் இருந்த அந்த மனுஷனை அனுப்பும் ஆண்டவரே, ஒரு கொஞ்சம் தண்ணி தந்துட்டு போகட்டுக்குமாப்பா, ஒரு கொஞ்சம் தண்ணி தந்துட்டு போகட்டுக்கு ஆண்டவரே. இன்னைக்கு நாம் இந்த தேசத்துல இருந்து, தேசத்துல இருந்து பாருங்க, விதம் விதமா குடிக்கிறோம் பாருங்க. ஆனா இலங்கையில இருக்கிற ஜனங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு போடுறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா இங்க நாம் விதம் விதமா குடிக்கிறோம், விதம் விதமா குடிக்கிறோம், விதம் விதமா சாப்பிடுறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தில் உண்டு என்ன தெரியுமா? அவர் நன்மை செய்கிறவராய் சுட்டித் திரிந்தார். நீ தேவனை பின்பற்றுவாயானால் இந்த சுபாவம் உனக்குள்ள இருக்கணும். அது இல்லை என்று சொல்லிச்சுன்னா நீ தேவனை பின்பற்றுகிறாய் என்பது பொய்யான காரியமாகும். மத்தேயு 13:41-42 வாசிங்கள். மத்தேயு 13:41-42 சீக்கிரம் வாசிங்கள்.
மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும்.
அக்னி சூளையிலே கொண்டே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும். இங்கே அநேகர் பற்கடிக்கிறார்கள் தெரியுமா? பட்டடிக்கிறது கேள்விப்பட்டிருக்க, இங்க அநேகர் பட்டடிக்கிறார்கள் பாருங்க. அங்க பல்ல கடிச்சுக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அதனால இங்க என்ன செய்யறாங்க? ட்ரையல் பண்ணுகிறார்கள். பற்களை கடித்து ஆக்களை விரட்டி பார்ப்பது இல்லையா? பற்களை கடித்தேன் அவுவா அவுவான்னு சொல்லி. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நரகத்துல பற்களை கட்டிப்பார்களாம். வேதனை தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல, அவ்வளவு வேதனையாக இருக்கிறது. தூதர்கள் வந்து என்ன செய்வாங்க? எல்லாரையும் கொண்டு போய் இந்த அக்னிக்குள்ள போட்டுருவாங்க. அங்கே பற்களை கடித்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா? வெளிப்படுத்தல் 16:10 வாசிங்க. வெளிப்படுத்தல் 16:10.
ஐந்தாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான், அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டு,
அவர்கள் வருத்தத்தினால என்ன செய்தார்களாம்? என்ன செய்தாங்க?
கடித்துக்
கொண்டு இருந்தார்களா? இன்றைக்கும் ஒரு சிலர் நாவுகளை கடிக்கிறாங்க பாருங்க, ஆக்களை பார்த்து நாக்களை கடிக்கிறது, எல்லாம் ட்ராயர். எங்க அங்க போயிருந்து செய்வதற்கு இல்லையா? ஒரு தேவ மனுஷனுக்குள்ள இவைகள் தகாதவைகள். ஒரு தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்குள்ள இவைகள் தகாதவைகள். உண்மையான தேவனுக்கு பின்பற்றுகிற இவர்களுக்குள்ள இவைகள் தகாதவைகள். 14:10 வாசிங்க. 14:10
அவன் தேவனுடைய கோவாக்கினி ஆகிய பாத்திரத்திலே கலப்பின்னாமல் பார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான்.
அக்னியினாலும் கந்தகத்தினாலும் என்ன
செய்வான்?
வாதிக்கப்படுவார்கள். அக்னியினால கந்தகத்தினாலும் ஒரு மனுஷன் என்ன செய்வான்? வாதிக்கப்படுவான். உடைய ஆத்துமாக்கள் அங்கே சாக போறது கிடையாது பாருங்க. இந்த சரீரம் ஒளிஞ்சு போயிடும், அது இந்த பூமியிலேயே ஒளிஞ்சிரும் பாருங்க. ஆனா நமக்குள்ளே தேவனுடைய சுவாசம், ஜீவ சுவாசம் சொல்லி, ஆத்மான்னு சொல்லி இருக்கிறது பாருங்க. அது அக்னியினால கந்தகத்தினால வாட்கப்படுமா? வாட்கப்படுமா? மத்தேயு 22:12-13 வாசிங்கள். மத்தேயு 22:12-13
நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தா என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான்.
அழுகையும் பட்கடிப்புமான புறம்பான இருளிலே கொண்டு வந்து போடுங்க. யாரு தெரியுமா? கல்யாண வஸ்திரம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல், நீதி இல்லாமல் வந்த ஒரு மனுஷனை என்ன செய்யுங்க? அந்த குறம்பான இருளை கொண்டே போடுங்கப்பா. இன்னைக்கு பரிசுத்தமாய் வாழுங்க, பொய் சொல்லாதீங்க என்று சொல்லி திரும்ப 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 வசனத்தில் இருந்து பிரசங்கிக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாள் அது இந்த பூமியின் முடிவான நாள். அந்த நாள்ல ஆண்டவர் வந்து கேட்பார், உன்னுடைய வஸ்திரம் எங்கப்பா? பரிசுத்தமாக இல்லையா உன்ன வாழ சொன்னேன். பரிசுத்தமாக இல்லையா உன்னை வாழ செய்தேன், எங்க உன் வஸ்திரம்? இல்லை ஆண்டவரே, ஆண்டு வச்சினார் புறம்பான இருளை கொண்டு இவனை போடுங்க, உடனே போடுங்க புறம்பான இருள். இப்படித்தான் நாம் அநேகர் என்ன தெரியுமா நினைக்கிறோம்? ஏதோ இவங்க சொல்றாங்க, எப்பதான் முடிவு வரப்போகுது? ஒரு நாள் வரும், அன்றைக்கு உன் பாடு என்ன? ஒரு நாள் வரும், அன்றைக்கு உன் பாடு என்ன? இவர் கல்யாண வீட்டுக்கு எப்படி போனான்னு சொல்லி தெரியாது, வஸ்திரம் இல்ல இல்லையா? ஆகையினால தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழுங்க. பாவம் செய்தீங்கன்னு சொல்லி சொன்னா தலைமுறைகளுக்கு தேவன் விசாரிப்பார். ஒருவேளை உன்னை விட்டு வச்சிருவார் ஆண்டவர், ஆனா உன் பிள்ளைகளை தேவன் விசாரிக்காத படிக்கு கவனமாயிரு, எச்சரிக்கையாயிரு. பாவம் செய்து விட்டு ஒரு மனுஷனும் பரலோகம் பெற முடியாது, அது நீதி இல்லாத காரியமாக போய்விடும். அது தேவனுடைய கட்டளைகள் கற்பனைகள் எல்லாம் மீறினதாக போய்விடும். பாவம் செய்கிற மனுஷன் நரகத்துக்கு போகிறது போகிறது தான். அதை எவராலும் தடுக்க முடியாது, எவரும் தடுக்க முடியாது. ஆகையினால பரிசுத்தத்தின் வஸ்திரத்தை மத்தேயு 25:30 வாசிங்கள். மத்தேயு 25:30
பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான்.
அங்கே அழுகையும் பட்கடிப்பும். பிரயோஜனமற்ற ஊழியக்கார், தேவனுக்கு தொண்டு செய்வதற்கு அல்லாவிட்டால் தேவனுக்கு ஊழியம் செய்தன்னு சொல்லி தேவன் ஒருவனை அழைத்தால் அதில் அது ஒழுங்கா செய்யாம இருக்கிறது, பிரயோஜனம் இல்லை. அந்த ஊழியக்காரன் என்ன செய்ய கொண்டு புறம்பான இருளிலே போடு, கொடுத்ததை ஒழுங்கா செய்யல பாருங்க. சோம்பல்தனம், வேண்டாத்தனம். வேதம் சொல்லுகிறது தேவனுடைய காரியத்தை அசதியாய் அசட்டியாய் செய்யக்கூடாது, அசதியாய் அசட்டியாய் செய்யக்கூடாது. அதை விருப்பத்தோடும் வாஞ்சியோடும் செய்ய வேண்டும். அதைத்தான் தேவன் அங்கீகரிப்பார். எத்தனை பேர் நாம என்னதான் செய்கிறது என்று செய்து முடிக்கிறோம், எத்தனை பேர் சரி என்ன செய்யறது வரணுமே என்று சொல்லி வருகிறோம். தேவன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டு இருக்கிறார், தேவன் எல்லாவற்றையும் நோக்கி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய இருதயத்துக்குள்ள என்ன போகிறதுன்னு சொல்லி மற்றவர்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அவர் சொல்ற உள்ளத்தையும் உள்ளாந்திரியத்தையும் ஆராய்ந்து அறிகிறவர். அவர் பார்த்துக் கொண்டே இருக்கிறார். ஆகையினால நான் என்ன சொல்றேன் தெரியுமா? பாவம் செய்யாதப்பா. தேவனுக்கு பயந்து வாழ், தேவனை ஆராதி, தேவனுக்கு மகிமை செலுத்தி. நீ நல்லவனாய் வாழ்ந்தா யாருக்கு நட்டம்? யாருக்கு நட்டம்? உனக்கா? ஆகையினால தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரை பார்த்துக்கப்போ, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் அப்படி இப்படி செய்துட்டு தான், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, ஆனா நான் இனி நடக்க விரும்புகிறேன், உன்னோடு பேச விரும்புகிறேன். ஓடி தெரிய சில பேர் ஆண்டவருக்கு ஒழித்து தெரிகிறது இல்லையா? ஆதாம் அதுவாளை போல ஒழித்து தெரிய, ஆண்டோ ஆண்டவர் அது இப்படி வசனம் அப்படியே வந்து என்ன பேசி என்ன புட்டு என்ன அவைகளுக்கு விட்டு கொடுங்க. வசனம் வருகிறது இன்றைக்கு நல்லது, அன்றைக்கு வஸ்திரம் இல்லாமல் நரகத்துக்கு போவதை விட இல்லையா? ஆகையினால தேவனுடைய சமத்தில் எழுந்திருப்போம். ஹாலலூயா. கணக்காரங்கள் நரகத்தை குறித்து பேசியிருக்கான காணும் இல்லையா? தேவன் சமத்தில் எழுந்திருப்போம் இல்லையா? ஹாலலூயா, 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 ஹாலலூயா.